كلما دخل عليها زكريا المحراب وجد عندها رزقا قال يا مريم أنى لك هذا قالت هو من عند الله ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم அளவற்றவர்களாலும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாவுள்ள அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறோம். பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தும் சமாதானமும் உண்டாகட்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லுஷானு தாலா பல கோடி படைப்பினங்களுக்கு மத்தியில் சங்கை மிகுந்த படைப்பாக, கண்ணியத்திற்குரிய படைப்பாக மனிதனை படைத்து, அந்த மனிதனை உலக வாழ்க்கையிலும் அருமையிலும் மிகப்பெரிய உயர்வினை அல்லாஹ் தாலா வழங்கியிருக்கிறார். அந்த உயர்வு உலக மக்களுக்கிடையே செல்வத்தாலோ அல்லது இந்த உலகத்தினுடைய பதவிகளாலோ அல்லது வேறு வகையான கல்வியினாலோ ஆராய்ச்சி திறனாலோ இப்படி பல்வேறுபட்ட வகைகளிலே மனிதன் மற்ற மனிதனை விட உயர்வு அடைகிறார். உலகத்தினுடைய வாழ்க்கையில் மனித இனம் இவ்வாறு சில விஷயங்களை உயர்வாக கருதுவதும் உண்டு. நிறத்தால் தங்களை உயர்வாக கருதுவதும், பலத்தால் உயர்வாக கருதுவதும், அல்லது ஒரு பகுதியிலே பிறந்து விட்டோம் என்ற காரணத்தினால் அதை வைத்து தங்களை உயர்வாக கருதுவதும், இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட மனோநிலை மனிதர்களுக்கு மத்தியிலே உண்டு. அல்லாஹாலாவுடைய கண்ணோட்டத்திலே உலகத்துடைய அத்தனை செல்வங்களும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டாலும், உலகத்துடைய அத்தனை வளங்களையும் ஒரு மனிதன் பெற்றிருந்தாலும், இன்னும் நிறத்தாலோ குணத்தாலோ கோத்திரத்தாலோ நாட்டாலோ ஒரு மனிதன் சிறப்பை பெற்றிருந்தாலும், அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்தவன் உயர்வானவன் யார் என்று சொன்னால், அல்லாஹ் தாலா திருமறையிலே சொல்லுகிற போது சொல்லிக் காட்டுகிறான், உங்களிலே யாரிடத்திலே இறையச்சம் இருக்கிறதோ, அல்லாஹ்வை பற்றிய உணர்வு இருக்கிறதோ, அவர்தான் என்னிடத்திலே மிகச் சிறந்தவர். மற்ற எல்லா சிறப்புகளும் இந்த உலகத்தோடு முடிவடைந்து விட்டவை. மறுமையிலும் அல்லாஹ் தாலாவுடைய அந்த அன்பையும் அந்த கண்ணியத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னால் மனிதன் இறையச்சத்தோடு இந்த உலக வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அப்போதான் இந்த உயர்வை பெற முடியும். உலகிலே படைக்கப்பட்டிருக்கிற எண்ணற்ற மனிதர்கள் அல்லாஹ் தாலாவை அஞ்சியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார்கள். இறையச்சம் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது, அல்லாஹாலா எதை எதையெல்லாம் மனிதனுக்கு உத்தரவாக தன்னுடைய கட்டளையாக ஏற்படுத்தியிருக்கிறானோ அவைகளை அப்படியே பின்பற்றுவது, எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு விலகி நடப்பது, இது இறையச்சத்தினுடைய ஒரு முக்கியமான மத்திய பகுதியாகும். இதில் எல்லாமே அடங்கிவிட்டன. உலகத்திலே வாழுகிற போது அல்லாஹ் தடுத்திருக்கிற விஷயங்களை விட்டு தன்னை விலக்கிக் கொண்டு அல்லாஹ் ஏவிய கடமைகளை சரிவர நிறைவேற்றி வந்தால் அவர் இறையச்சமுடையவர் என்பதாக பொருள். அதற்கும் மேலாக ஒரு மனிதன் உலகத்தினுடைய வளங்களை விரும்பாமல் இறைவனையே தன் முன்னோக்கியவனாக, இறைவனுடைய திருப்பொருத்தத்தையே முன்னோக்கியவனாக, அல்லாஹ் எதை தன்னின் மீது விதித்திருக்கிறானோ அந்த கலாவை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டவனாக எந்த மனிதன் வாழுகிறானோ அவனைத்தான், அந்த மனிதரைத்தான் நாம் இறை நேசர் என்று சொல்லுகிறோம், அல்லாஹு தாலாவுடைய நெருக்கமான நேசர்கள் என்று சொல்லுகிறோம். இறை நேசர்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பார்க்கிற போதும் அவர்களிடத்திலே இந்த வாழ்க்கையினுடைய இந்த முறை அவர்களிடத்திலே பரிபூர்ணத்துவமாக அமைந்திருப்பதை காணலாம். கடமைகளை சரியாக நிறைவேற்றுகிற பண்பும், தவிர்க்க வேண்டிய விஷயங்களை முழுமையாக ஒதுக்கிவிட்டு அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளுகிற அந்த வலிமையும், அல்லாஹ் தன்னின் மீது ஏற்படுத்தி இருக்கிற அந்த கலாவை, அது எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மிகவும் நெருக்கடியான நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவைகளை பொருந்திக் கொள்ளக்கூடிய அந்த சுபாவமும், மனிதர்கள் செய்கின்ற மனிதர்கள் கொடுக்குகின்ற துன்பங்களை இன்னல்களை பொறுத்து சகித்துக் கொள்ளுகிற இந்த மனோபாவம் அவர்களிடத்திலே நிரம்பி இருந்ததை காண முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் இறை நேசர்கள் என்று சொல்கிறோம், அவுலியாக்கள் என்று சொல்கிறோம். அவர்கள் மனிதத்துவத்தினுடைய பூரணமான அந்த நிலையை விளங்கிக் கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தத்துவத்தை அறிந்து கொண்டவர்கள், அல்லாஹ் தஆலாவுடைய செயல்பாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு நுணுக்கங்களையும் தெளிவாக விளங்கிக் கொண்டவர்கள். அது அவர்களுக்கு விளக்கத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அவர்கள் எங்கேயும் சென்று படிக்க வேண்டியதில்லை, எந்த ஆசிரியரிடத்திலும் பயிற்சி எடுக்க வேண்டியதில்லை. இறையச்சம் என்பது அடிப்படையிலே அவர்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் மற்ற அனைத்துமே அதோடு சேர்ந்தவையாக வந்துவிடும். இஸ்லாத்தை பற்றிய பூரணத்துவம், பூரண ஞானம் அவர்களுக்கு கிடைத்துவிடும். ஆன்மீகத்தை பற்றிய நுணுக்கங்கள் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட நல்லவர்கள் மனிதன் தோன்றிய ஆரம்ப காலத்திலே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து வந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கியாமத்து நாள் வரையிலும் இருப்பார்கள். அவர்களின் மூலம் சில அபூர்வமான நிகழ்வுகள் இந்த உலகிலே நடைபெறும். திருக்குறள் அதை உறுதிப்படுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலே அவர்கள் மூலம் ஏற்படுகிற சில வினோதமான அதிசயத்தக்க செயல்பாடுகளை திருக்குறளும் ஹதீஸும் உறுதிப்படுத்துகின்றன. அதற்கு கராமாத்துகள் என்று சொல்லப்படும் அதிசயங்கள், அவர்களின் மூலமாக நிகழ்த்தப்படுகிற அதிசயங்கள் கராமாத்துகள் என்று சொல்லப்படும். இது குர்ஆனின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஹதீஸின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே யாராகிய இந்த கராமாத்துகளை நிராகரிப்பார்களானால் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்கிறது, மனிதர்களுக்கு கிடையாது என்று யாராகிலும் சொன்னால் குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்கள் மறுக்கிறார்கள் என்பதாக பொருள். அல்லாஹு தஆலா தான் அவர்களின் மூலம் இந்த செயல்களை நிகழ்த்தி காட்டுகிறான். அல்லாஹ் தான் அந்த செயல்களை நிகழ்த்தி காட்டுகிற அந்த தன்மை அவர்களிடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறானே தவிர வேறு அவர்களாக சுயமாக செய்வதல்ல. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மருத்துவரை மனிதர்கள் நம்புகிறார்கள். எப்படிப்பட்ட மருத்துவர், இருதய சிகிச்சை நிபுணர், எப்படிப்பட்ட இருதய நோய்க்கும் அவர் மருந்து கொடுத்து விடுவார், அந்த மனிதனை பிழைக்க வைத்து விடுவார். நம்ம எல்லாம் சொல்லுவோம் ராசியான மருத்துவர், ராசியான டாக்டர் என்று சொல்லுவோம். மனிதர்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால் அவர் தான் குணப்படுத்துகிறார் என்பதாக பொருள். அப்படித்தான் மனிதர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த மருத்துவரா அவரிடத்தில் போய்விட்டால் நிச்சயமாக பிழைத்து விடுவார் என்பதாக பேசிக் கொள்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த மனிதனை பிழைக்க வைத்தது யார் என்று சொன்னால் அல்லாஹுதான், இந்த மருத்துவர் அல்ல. மருத்துவருடைய கடமை என்னவென்று சொன்னால் அவர் தன்னுடைய சிகிச்சையை செய்தார். அந்த சிகிச்சைக்குரிய ஞானத்தை அவருக்கு அவர் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதை அவர் பயன்படுத்தினார். அவ்வளவுதானே தவிர அந்த மனிதனை அவனுக்கு மீண்டும் உயிரை கொடுத்ததும் அந்த நோயிலிருந்து விடுவித்ததும் அல்லாஹுதான். இதுதான் மூமினுடைய ஈமான். மூமின் என்று சொல்லக்கூடியவன் இப்படித்தான் நம்ப வேண்டும். மாற்றமாக யாராகிலும் இந்த மருத்துவர் தான் இவரை குணப்படுத்தினார், இந்த மருத்துவர் தான் இவரை காப்பாற்றினார் என்று நம்புவார்களானால், சொல்வதல்ல நம்புவார்களானால், அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்கள் என்பதாக பொருள். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு வழிமார்களிடத்திலிருந்தும் சில செயல்கள் நிகழ்கின்றன. அது அவர்களாக செய்வதல்ல, அவர்களாக செய்வது என்று நம்பினால்தான் அங்கு ஷிர்க் என்பது வருமே தவிர அல்லாஹ்தான் அங்கு செய்கிறான், நிறைவேற்றுகிறான் என்று வருகிற போது அங்கு ஷிர்க்கு இடமில்லை. ஏனென்று சொன்னால் எல்லா விதமான சக்திகளும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, எல்லா வலிமையும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. எந்த செயலை நாடுகிறானோ அதை நிகழ்த்தி முடிக்குகின்ற அந்த வலிமை அல்லாஹ்வுக்கு உண்டு. எனவே இங்கே ஐயப்பாட்டுக்கு இடமில்லை. அப்படிப்பட்ட சில அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருப்பதாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம், திருக்குறானிலே சூரத்து நம்லி என்று சொல்கின்ற சூறாவிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிற போது எகிப்திலே ஒரு பகுதியை தன்னுடைய ஆட்சிக்கு தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்படுத்தி கொண்ட பல்கீஸ் ராணியை பற்றி அல்லாஹ் அதிலே பேசுகிறார். அந்த அம்மாவுடைய சிம்மாசனம் மிக உயர்ந்த சிம்மாசனம். குர்ஆனிலே வர்ணிக்கப்பட்டிருக்கிற அந்த முடிவென்பதை பார்க்கிற போது உலகத்திலே யாரும் அதுபோல் ஒரு சிம்மாசனத்தை வைத்திருக்கவில்லை. அப்படி ஒரு அற்புதமான சிம்மாசனம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திலே இருந்து வந்த அந்த ஹுதுஹுத் என்ற பறவை அந்த சிம்மாசனத்தை வர்ணித்து சொல்கிறது. இப்ப அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகம் முழுவதும் ஆட்சி செய்த அரசர், உலகம் முழுவதும் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிற போது அதிலே ஒரு பகுதியிலே இந்த பெண்மணி தன்னை அரசியாக பிரகடனப்படுத்திக் கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டு வருகிறாளே, அது தேச துரோகமான செயல் அல்லவா? எனவே அந்த பெண்மணி அழைக்கிறார்கள், அந்த பெண்மணி வருகிறார். குர்ஆனிலே நீண்ட வரலாறு அது சம்பந்தமாக வருகிறது. அப்ப அந்த பெண்மணி தன்னுடைய படைப்பட்டாளத்தோடு வருகிற போது நிறைய பரிவாரங்களோடு சுலைமான் நபிக்கு அதிகமான அன்பளிப்புகளையும் சேர்த்துக் கொண்டு பெரிய ஒரு பரிவாரத்தோடு வருகிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசிக்கிறார்கள், அந்த அம்மா வருகிறார், எப்படி வரவேற்பது? எங்க உட்கார வைப்பது? அந்த அம்மா இதுவரையிலும் இந்த மாதிரி சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், அது போன்று சிம்மாசனம் இருந்தால் தானே முடியும் என்று சொல்லிவிட்டு, அது போன்று சிம்மாசனம் இப்போது கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை, எனவே என்ன செய்வதுன்னா அதே சிம்மாசனத்தை இங்கு கொண்டு வர வேண்டும், அந்த அம்மா பயன்படுத்துகிற சிம்மாசனத்தை இங்கு கொண்டு வர வேண்டும். யாரால் முடியும்? அதே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், குல் யா அய்யுஹல் மலவு ஐயுக்கும் யாத்தீனி பி அர்ஷிஹா கபல அன் தஅதுனி முஸ்லிமீன். அந்த பில்கிஸ் அம்மையார் முஸ்லீமாக என்னிடத்திலே வந்து தன்னை ஒப்படைத்துக் கொள்வதற்கு முன்னால் உங்களிலே யார் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருவார் என்று அந்த சபையரை பார்த்து கேட்கிறார்கள். அப்ப கால இஃப்ரீத்தும் மினல் ஜின்னி, ஜின் வர்க்கத்தை சேர்ந்த ஒரு இஃப்ரீத் என்ற ஜின்னை சொல்லியது, அன ஆதி கபிஹி கபல அன் தக்கூம மிம்மகாமிக்க, நபியே நீங்கள் எழுந்து இங்கிருந்து போவதற்குள்ளாக இந்த சபையை முடிப்பதற்குள்ளாக நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன் என்று ஜின்னு சொல்லியது. ஜின்னுக்கு அபாரமான ஆற்றல் இருக்கிறது, அபாரமான சக்தி இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் அதை பதிவு செய்திருக்கிறார். அப்ப இங்கு எகிப்தில் இருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய ஜெருசலத்தில் இருந்து அந்த நாட்டுக்கு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை இங்கே நான் நீங்கள் எழுந்து சபையை முடிப்பதற்குள்ளாக கொண்டு வந்து விடுகிறேன் என்று அந்த ஜின்னு சொன்ன போது, வைனி அலைஹில் அகபியும் நமீன், அது மட்டுமல்ல அது இங்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நம்பிக்கைக்குரிய சக்தி வாய்ந்த ஒரு இனமாக நான் இருக்கிறேன் என்று அது சொன்னது. காலல்லதி இந்தஹு இல்மு மினல் கிதாபி, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், அந்த சபையிலே அல்லாஹு தஆலாவுடைய வேதத்தை அறிந்த ஒரு மனிதர் இருந்தார், மனித இனத்தைச் சேர்ந்தவர், ஜின் அல்ல. அவருடைய பெயரும் கூட தப்சீர்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆசிஃப் இப்னு பர்ஹா என்று சொல்லப்படும் அந்த மனிதர் எழுந்தார். எழுந்து சொன்னார், அன ஆதீக பிஹி கபலன் யர்தத இலைக தர்ஃபுக, நபியே நீங்கள் கண் சிமிட்டி மூடுவதற்குள்ளாக நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருகிறேன். ஜின் எவ்வளவு வலிமை பெற்றது, அந்த ஜின்னால் ஜின்னு சொல்லுகிறது நீங்கள், அதாவது சபை கலைங்கிறதுக்குள்ளாக கொண்டு வருகிறேன், நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருப்பீங்களோ நீங்க எழுந்து போறதுக்குள்ளாக கொண்டு வர்றேன்னு சொல்லிச்சு. ஆனா இந்த மனிதர் சொன்னார், அவர் வேதத்தை இப்ப கற்றுக்கொண்டவர், இல்மு மினல் கிதாப் எல்லாம் சொல்லி காட்டுகிறார், வேதங்களிலே இருந்து கற்றுக்கொண்டவர், வேதங்களை பற்றி ஞானமுடையவர். அவர் சொன்னார், நான் உங்களது கண் சிமிட்டு மூடுவதற்குள்ளாக நான் கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னது. பலம்மாறாஹு முஸ்தக்கிரன் இந்தஹு, சொன்னது மாதிரியே சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய கண் சிமிட்டுவதற்குள்ளாக அந்த சிம்மாசனத்தை அவர் கொண்டு வந்து விட்டார். இது எப்படி சாத்தியமாகும்? மனிதனால் சாத்தியப்படக்கூடிய ஒன்றா? பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை கண் சிமிட்டு மூடுவதற்குள்ளாக அவர் கொண்டு வந்து விட்டார். காலஹாதா, அப்ப சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், தனக்கு முன்னால் அந்த சிம்மாசனம் இருப்பதை கண்ட உடனேயே காலஹாதா மின் ஃபத்லி ரப்பி சொன்னார், இது என்னுடைய ரப்பனுடைய ஃபதலி என்று சொன்னார், என்னுடைய ரப்பனுடைய ரப்பு எனக்கு கொடுத்திருக்கிற சிறப்பு என்று சொன்னார்கள். லியபுலுவனி அஷ்குராமன் அக்ஃபுர, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தவனாக ஆகிறேனா என்று சோதிப்பதற்காகவே அல்லாஹ் இப்படிப்பட்ட செயலை எனக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லி காட்டினார்கள். அது குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். ஒரு மனிதனால் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிறவர்கள் கேட்கலாம். குர்ஆன் சொல்லுகிறது சாத்தியப்பட்டு இருக்கிறது, அந்த சிம்மாசனம் கொண்டு வந்து வைக்கப்பட்டது, ஆசிஃபும் பர்ஹையா என்று சொல்லுகிற அந்த மனிதர் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து வைத்தார். அந்த அம்மா பில்கிஸ்ராணி அவர்கள் வந்தார்கள். வந்தபோது அதற்கு பின்னால் உள்ள செய்திகளையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இந்த சிம்மாசனம் உங்க சிம்மாசனத்தை போல் இல்லவா என்று கேட்டார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த அம்மா சொன்னார், ஆம் இது அதே போன்று இருக்கிறது என்று சொன்னார்கள் என்று குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண் சிமிட்டுவதற்குள்ளாக ஒரு பொருளை பல மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு வர முடியும் என்று இருந்தால் அல்லாஹு தஆலாவுடைய செயல்தான் அது, அது அந்த மனிதருடைய செயல் அல்ல. ஆனால் அந்த மனிதரின் மூலம் அல்லாஹ் இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். இது போன்று ஏராளமான அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குல்லமா தஹல அலைஹா ஸக்கரியல் மிஹ்ராப், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருந்தபோது அந்த தாயார் அவருடைய பள்ளிக்கு பைத்துல் முக்கத்தஸுக்கு ஒப்படைத்து விட்டார்கள். பெண்ணாக இருக்கிற காரணத்தினால் பைத்துல் முக்கத்தஸிலே ஒரு அறை அவர்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டு அந்த அறையில் அவர்கள் வளர்க்கப்பட்டு வந்தார்கள். வளர்க்குகின்ற பொறுப்பினை ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். குழந்தைக்கு தேவையான உணவு பதார்த்தங்களை பல வகைகளை வாங்குவதற்காக வேண்டி கடை திருவெல்லாம் சுற்றி, சில பழங்கள் சில சீசனிலே கிடைக்காது, பருவங்களிலே கிடைக்காத பழங்களை எல்லாம் பார்த்தால் இங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருக்கும். பருவ காலம் தவறிய பழங்கள் இங்கே இருக்கும். இவர்கள் அப்போது ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், குல்லமா தஹலா அலைஹா சக்கரியல் மெஹராப், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மெஹராப் என்று சொல்லப்படும் அதற்கு அந்த அந்த அறைக்கு அங்கே போகிற போதெல்லாம் காலம் கணிந்து காலம் தவறிய பழங்கள் எல்லாம் அங்கு இருப்பதை பார்த்த உடனேயே காலையா மரியமு மரியமே அன்னாலக்கி ஹாதா, இது உமக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டார்கள். அவர்கள் தேடி அலைந்திருப்பார்கள், அந்த பழமே கிடைத்திருக்காது, ஆனால் இங்க வந்து பார்த்தால் அது இருக்கும். இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்கிற போது காலத்து இந்தில்லா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்வார்கள், இது அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்தது என்பதாக. சிறிய பருவம், அவர்கள் சிறிய பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அல்லாஹாலா இப்படிப்பட்ட பேரற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகிறான் என்று சொன்னால், அல்லாஹு தாலா சில மனிதர்களை, யார் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்களோ, இறைவனை அஞ்சு வாழ்கிறார்களோ, அல்லாஹு தாலாவுடைய அந்த திருப்பொருத்தத்தை துன்யாவில் அவர்களுக்கு கிடைக்கிற, அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற அந்த விதியை யார் திருப்தியோடு ஏற்றுக்கொண்டார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு சில அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுவான். இப்படி ஏராளமான அற்புதங்கள் நிகழ்ந்திருப்பதாக வரலாறிலே பார்க்கிறோம். ஜக்கரியா மௌலானா அவர்கள் தன்னுடைய நூலிலே இது போன்று நிறைய விஷயங்களை எழுதி காட்டியிருப்பார்கள். அதையெல்லாம் மறுக்க முடியாது, மறுக்க கூடாது, ஏன்னா மறுப்பதற்குரிய முகாந்திரம் நமக்கு கிடையாது. குரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே இப்படி சொல்வார்கள், காலத்து இம்ராத்துன் துர்லியு வலதஹா, முற்காலத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருந்தால், ஃபராத் ரஜுலன் அலா ஃபர்ஸின் ஃபாரஹு, அந்த நேரத்திலே ஒரு மனிதர் குதிரையிலே சவார் செய்தவராக மிக அப்படியே அனோனியமாக ஆடம்பரமாக வந்து கொண்டிருந்தார். சில பேர் வண்டியில வருகிற போது பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும், சில பேர் கார்ல வந்து இறங்குவாங்க, இப்படி எல்லாம் இருக்கிறது, பிளைட்ல வந்து இறங்குவாங்க, அது மாதிரி வாகனங்களிலே வந்து இறங்குகிற போது மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள், என்ன எப்போ வாங்கினீங்க அப்படின்னு. வேறு வண்டியில வந்தாலும் கூட அப்படி கேட்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த வாகனங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அந்த காலத்திலே குதிரைக்கு ரொம்ப மதிப்பு, உயர்ந்த வாகனம். ஒரு மனிதர் குதிரையில் ஆரோகணித்தவராக போய்கொண்டிருக்கிறார். அந்த மனிதரை பார்த்த உடனேயே ஃபகாலத் அந்த பெண்மணி சொன்னால், அல்லாஹுமஜால் வலதி மிஸ்லு ஹாதா, யாழ்லா என்னுடைய மகனை இவரை போல ஆக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த வசதிகளை பார்த்து, அந்த மனிதர் போகிற அந்த அலங்காரத்தை பார்த்து ஆசைப்பட்டவளாக, என்னுடைய மனிதனை, என்னுடைய பிள்ளையையும் இந்த குழந்தையையும் இந்த மனிதரை போல ஆக்கு, இந்த மனிதருக்கு கொடுத்த வசதியை கொடு அப்படின்னு சொல்லி துவா செய்த போது, இலைஹி திஃபுலு சல்லல்லாஹு சொல்லி காடுகிறார்கள், அந்த பச்சிளம் குழந்தை, பால் குடிக்கிற அந்த குழந்தை, ஒவ்வொரு அந்த தன்னுடைய அந்த மார்பகத்தில இருந்து அந்த வாயை வெளியே எடுத்த வண்ணமாக அந்த தாயை நோக்கி சொல்கிறது, வகால் அல்லாஹும் அல்லா தஜாலி மிஸ்லஹு, யா அல்லாஹ் இந்த மனிதரை போல நீ ஆக்கிவிடாது என்று சொல்கிறது. தாயுடைய வாயை அடைத்து விட்டு யா அல்லாஹ் இந்த மனிதரை போல நீ ஆக்கிவிடாது என்று சொன்னால், அவன் மோசமான மனிதனாக இருந்தான், அவனுக்கு எல்லா வசதிகளும் எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது, ஆனால் தவறான மனிதனாக இருந்தான், அதனால் அவனை போல என்னை ஆக்கிவிடாது என்று அந்த குழந்தையை சொல்லியது என்று சொல்லலாலும் சொல்லி காட்டுகிறார்கள். இது எப்படி நிகழ்ந்தது? இதுபோன்று சிறிய குழந்தைகள் பேசியதாக குரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனி இஸ்ரவேலர்களிலே ஒரு மனிதர் ஜுரைஜ் என்று சொல்கிற ஒரு மனிதர் இருந்தார், வணக்கசாலி, பெரிய வணக்கசாலி. அவர் தனக்கு வணங்குவதற்கு எந்த இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காட்டிலே போய் ஒரு மரத்திலே, மரத்திற்கு மேலா நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கூடாரம் அடித்திருப்பார்கள். எந்த வனவிலங்குகளுடைய தொந்தரவும் இருக்கக்கூடாது, மனிதனுடைய தொந்தரவும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி மரத்திற்கு மேல கூடாரம் அமைத்து அதிலே அவர் வணங்கி கொண்டு வந்தார். அந்த அந்த கூடாரத்திற்கு அவர் வணங்குகின்ற இடம் அது. அந்த கூடாரத்துக்கு போய்விட்டால் நீண்ட நேரம், நீண்ட நாட்கள் அதிலே இருப்பார், பல நாட்கள் அதிலே இருப்பார். ஒரு நாள் உடைய தாயார், ஜுரேயுடைய தாயார் அவர்கள் இவரை பார்த்து ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டும், அதற்காக வேண்டி இவரை தேடி வந்தார். இந்த மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார், ஜுரேஜ் தொழுது கொண்டிருக்கிறார். இந்த அம்மா கீழே இருந்து கொண்டு ஜுரேஜ் அழைத்தார், யா ஜுரேஜ், யா ஜுரேஜ் சொல்லி தன்னுடைய மகனை அழைத்தார். அவர் எப்படி தொழுது கொண்டிருக்கிற போது எப்படி பதில் சொல்வது, தொழுகை விட்டு விடுவோமா என்ற காரணத்தினால் பதிலே சொல்லவில்லை. இரண்டு மூன்று முறைகள் அந்த அம்மா அந்த மகனை அழைத்து அவரிடத்திலிருந்து பதில் வராததை கண்டு கோபப்பட்டவராக, ஆத்திரப்பட்டவராக ஒரு சாப வார்த்தையை சொல்லிவிட்டு போய்விட்டார். என்ன சொன்னார் என்று சொன்னால், நீ மரணிப்பதற்குள்ளாக ஒரு விபச்சாரனுடைய முகத்திலே விழிக்காமல் நீ மரணிக்க மாட்டாய் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஒரு விபச்சாரனுடைய முகத்துல நீ விழிப்பா என்று சொல்லிவிட்டார். இன்னைக்கு அது பெரிய சாபம் இல்ல, ஏன்னா பல பேர்களுடைய முகத்திலே நாம் விழித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அந்த தாயார் அது அபூர்வமான காலம், எனவே அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போய்விட்டார். சம்பவம் இப்படி நடந்தது. புகாரி சரி முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தங்களில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனிதர் ஒரு நாள் ஒரு பெண்மணி கர்ப்பமாகி விட்டாள். அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பெண்மணி, எல்லாரும் சேர்ந்து அங்க அந்த பெண்மணியை ரொம்ப கேவலப்படுத்தி பேசினார்கள். இந்த குழந்தைக்கு தந்தை யார் என்று ரொம்ப வற்புறுத்தி கேட்டார்கள். இந்த பெண்மணி பயந்தவளாக யாரையாவது காட்டணுமே சொல்லி ஜுரைதுடைய அந்த அறையை காட்டி விட்டார். இங்க இருக்கிறாரு, அவர் தான் இதுக்கு தந்தைன்னு சொல்லிட்டார். உடனே என்ன செய்தார்கள், ஜனங்கள் எல்லாம் அவருடைய அந்த அறையை அடித்து ஒடித்து நொறுக்கி ஆளை கீழே இறக்கி தரும அடி கொடுத்தார்கள். பெரிய வணக்கசாலி அவர். அதாவது போலியான முறையில நீ வந்து இந்த மாதிரி செய்யறியா அப்படி இப்படின்னு சொல்லி, என்ன நீ வணக்கசாலி போலி அப்படின்னு சொல்லி போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து அடித்தார்கள். அவர் சொன்னார், என்ன அடிக்காதீங்க, நான் எந்த தப்பு செய்யல, எதுக்காக நீ அடிக்கிறீங்க. அழைத்து கொண்டு வந்தார்கள் அந்த பெண்ணையும் அந்த குழந்தையையும். குழந்தையை பெற்றெடுத்து அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்தார்கள். கேட்டாங்க, இந்த குழந்தைக்கு நீதான தகப்பேன், நான் இந்த பொண்ணை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, என்னை சொல்றீங்களே. அந்த பெண்ணிடத்தில் கேட்டால் இவர் தான் இதுக்கு காரணம்னு சொன்னார். ஜுஜேஜிக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. அந்த இடத்தில் அல்லாமே சத்தியமாக சொல்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தையை பார்த்து கேட்டார்கள், சொல் உன்னுடைய தந்தையா. சிறு குழந்தையை பார்த்து, அப்போதான் பிறந்திருக்கிற அந்த குழந்தையை பார்த்து கேட்டார்கள், உன்னுடைய தந்தை யார் சொல்லு அப்படின்னு சொன்ன போது அந்த குழந்தை வாய் திறந்து பேசியது, என்னுடைய தந்தை ஏதோ அங்கே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் அந்த இடையன் என்பதாக அந்த குழந்தையை சுட்டி காட்டியது என்பதாக ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் என்ன செய்ய, ஜுரைஜை விட்டுட்டாங்க, அந்த மனுஷனை போய் அடிச்சாங்க. அதுக்கு பிறகு ஜுரைஜிக்கு என்ன செய்தார்கள், தங்கத்திலான ஒரு பெரிய அறையை கட்டி தருவதாக அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். தங்கத்திலான அறையெல்லாம் எனக்கு வேணாப்பா, எனக்கு இருந்தது போலவே செய்து கொடுங்கள் என்று சொல்லி அவர் தனக்கு தேவையான அந்த அறையை அவர் ஏற்படுத்திக் கொண்டார் என்று செல்லதாக குறிப்பிட்டு காட்டுவார்கள். அந்த தாயார் சாபம் விட்டாங்க, அந்த சாபத்தினால் அவருக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. ஆனால் இங்கே அந்த ஹதீஸில் சொல்லப்படுகிற கருத்து என்னவென்று சொன்னால், அந்த பேச முடியாத பேசுவதற்கு அதாவது இயலாத ஒரு குழந்தை அங்கே ஒரு மனிதரை ஒரு வணக்கசாலை ஒரு அல்லாஹு தாலாவுடைய நேசரை காப்பாற்றுவதற்கு வாய் திறந்து பேசி இருக்கிறது என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோம். ஹதீஸ் இரங்கிலே நீங்கள் பார்த்தால் இது மாதிரி ஏராளமான சம்பவங்கள் அதிலே நிறைந்திருக்கும். எனவேதான் நாம் சொல்லுகிறோம், அல்லாஹு தாலாவுடைய செயல்பாடுகள் என்பது கராமத், அது வெளிமார்களின் மூலம் இறைநேசர்கள் மூலம் நிகழும், அதை மறுக்க கூடாது. நான் அது அப்படியெல்லாம் இருக்காது, அதுக்கு ஆதாரம் இல்லை, இதற்கு ஆதாரம் இல்லை என்று சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு முகாந்திரமே இல்லை என்று சொன்னால் அப்படி சொல்லாமே தவிர, ஏராளமான நிகழ்வுகள் திருக்குறளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூரத்துல் கஹ்ஃப் என்ற சூறாவில் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்லி காட்டுவார். குகைவாசிகள் ஏழு வாலிபர்கள், திரகாத்திரமான வாலிபர்கள் அந்த குகைக்குள்ளே நுழைந்தார்கள், உறங்கினார்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பல்லாயிரம் ஆண்டுகள் கழிந்து போய்விட்டன. அந்த குகை எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று யாருக்கும் அல்லாஹ் காட்டிக் கொடுக்காமல் மறைத்து விட்டார். இதுபோன்றான நிகழ்வுகளை திருக்குறானிலே நாம் பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே இரண்டு சஹாபாக்கள் இரவு நேரத்திலே வந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நீண்ட நேரம் ஆகிவிட்டன, இருள் சூழ்ந்து விட்டது, இப்ப இருக்கிற மாதிரி லைட் வசதியெல்லாம் கிடையாது இல்லையா. அந்த சஹாபாக்கள் இருந்து தன்னுடைய இல்லங்களுக்கு போவதற்காக வேண்டி புறப்பட்டார்கள். புகாரி சரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க ரெண்டு பேத்து கையிலும் குச்சி இருந்தது, ரெண்டு குச்சி, சின்ன சின்ன குச்சி வச்சிருந்தாங்க. இவர்கள் வெளியிலே போகிற போது அந்த குச்சி அவர்களுக்கு பிரகாசம் அளித்தது. ரெண்டு பேரும் சேர்ந்து போனார்கள், ஒரு இடம் வந்தது, அங்கே ரெண்டு பேரும் பிரிய வேண்டும். பிரிகின்ற நேரத்தில் அவரிடத்திலே இருந்த ஒவ்வொரு குச்சிகளும் அவர்களுக்கு வெளிச்சம் விட்டு வழிகாட்டின. வீடு வரையிலும் அந்த வெளிச்சத்தில் அவர்கள் போய் சேர்ந்தார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இப்படியான சில அற்புதங்களை அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டுவான் என்பதை நாம் இங்கே நினைவிலே கொள்ள வேண்டும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெள்ளிக்கிழமை மிம்பரில் நின்று குத்பா ஓதி கொண்டிருக்கிறார்கள். இதுவும் பிரபலமான ஹதீஸ் தான். பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் போரில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சாரியா என்ற சஹாபி அவரை பார்த்து இங்கே பேசுகிறார்கள், சொல்கிறார்கள், யா சாரியா அல் ஜபல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கால டெலிபோன் கிடையாது, நெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அல்லாஹு தஆலா அவருடைய பேச்சை என்ன செய்கிறான் என்று சொன்னால் சாரியாவுடைய காதிலே விழச் செய்கிறான். பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சாரியாவுடைய செவியிலே விழச் செய்கிறான். அவர்கள் உசாராகிக் கொள்கிறார்கள், எதிரியிடத்திலிருந்து தன்னையும் தன்னுடைய படையும் காப்பாற்றிக் கொள்கிறார்கள். விஞ்ஞானத்தின் மூலமா எத்தனையோ விதமான அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மெஞ்ஞானம் என்பது அதை விட உயர்ந்தது. அதன் மூலம் நிறைய அற்புதங்கள் நிகழும். அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவருடைய வாழ்நாளிலும் நடக்கும், அவர்கள் மறைந்த பின்னரும் நடக்கும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலாவுடைய கதிர் அவனுடைய குதிரத்திற்கு அளவு கிடையாது. உயிரோடு இருப்பவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் இதையெல்லாம் நிறைவேற்றுவான். மரணித்தவர்களால் நிறைவேற்ற முடியாது என்று சொல்ல முடியாது. என்று சொன்னால் சக்தி என்பது அல்லாஹ்வுடையது. அல்லாஹ்வுடைய சக்தி பொதுவானது. அது நேரத்திற்கு தகுந்தாற் போல, நபர்களுக்கு தகுந்தாற் போல மாறுவதில்லை, காலங்களுக்கு தகுந்தாற் போல மாறுவதில்லை. உயிரோடு இருப்பவர்களின் மூலம் நிகழ்த்திய அந்த அற்புதங்களை மரணித்த பிறகும் அவர்களால் அல்லாஹ்வால் அவர்களின் மூலம் நிகழ்த்த முடியும் என்பதுதான் ஈமானுடைய ஒரு பகுதி. எனவே இங்க மறுப்பதற்கோ, இங்கே வந்து அப்படி இல்லை என்று சொல்வதற்கோ எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்பதை நாம் இங்கே நினைவிலே கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஆயிஷா ரலியல்லாஹுவிடத்திலே பரீரா என்ற ஒரு அடிமை பெண் இருந்தார். அந்த காலத்திலே உள்ள அடிமை பெண்களுக்கு கூட எவ்வளவு உயர்வு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த பார்ப்பதற்கு பங்கரையாக கருநிறமாக இருக்கக்கூடிய அடிமை பெண்களுக்கு கூட எவ்வளவு உயர்வு. பரீரா என்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களால் உரிமை விடப்பட்ட ஒரு அடிமை பெண். பிற்காலத்திலே அப்துல்லாவின் மருவான் கலீபாவுடைய ஆட்சியெல்லாம் முடிந்துவிட்ட பின்னால், மாவீரா ரலியல்லாஹு ஆட்சியெல்லாம் முடிந்துவிட்ட பின்னால், அப்துல் மலிக் பின் மருவான் என்பவர்கள் இருக்கிற அந்த காலத்திலே அவர் அப்போது ஆட்சியாளராக வரவில்லை, கலீபாவாக வரவில்லை. இந்த பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹுடைய உரிமை விடப்பட்ட பெண்மணி என்ற காரணத்தினால் அந்த காலத்து ஜனங்கள் அவர்களை வந்து சந்திப்பார்கள். ஏன்னா உயர்ந்த இடத்துல இருந்தவர் அல்லவா, உயர்ந்த மனிதர்களோடு இருந்தவர். எனவே அவரை சந்திப்பதற்காக வேண்டி அந்த காலத்து மனிதர்கள் வருவார்கள். அதில் அப்துல் மலிக் பின் மருவானும் சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார். வந்தபோது பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் அப்துல் மலிக் பின் மருவானை பார்த்து சொல்கிறார்கள், உங்களுடைய முகத்தை பார்த்தால் நீங்கள் பிற்காலத்திலே இந்த நாட்டினுடைய அரசராக வருவீர்கள் சொல்கிறார்கள். ஜோசியம் சொல்வதல்ல, ஆருடம் சொல்வதல்ல. அப்துல் மலிக் பின் மருவான் ஆட்சிக்கு வருவாரா என்ன என்பதே அந்த மாதிரி சிந்தனையே ஒன்று கிடையாது. உமையா கலீபாக்களுடைய கலீபாக்களில் அந்த பரம்பரையிலே வரக்கூடியவர், அவர் ஆட்சியாளராக வருவார் என்றெல்லாம் நினைத்து பார்க்க முடியாது. சாதாரணமாக வந்து சந்தித்த மனிதர்களிடத்திலே பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் ஆட்சியாளராக வருவீர்கள், அல்லாஹு தஆலா இந்த பூமியினுடைய அதிகாரத்தை உங்களுக்கு தருவான். அப்படி தருகிற போது உங்களால் எந்த மனிதரும் ரத்தம் சிந்தக்கூடாது. உங்களின் காரணமாக எந்த கலவரங்களோ எந்த ரத்தம் சிந்தலோ இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று பரீரா அம்மையா அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் சுவனத்துடைய வாசலுக்கு கொண்டு போகப்பட்டு விடுவான், சுவனத்துடைய வாசலுக்கு கொண்டு போகப்பட்டு விடுவான். அதற்கு பிறகு அவன் சுவனத்திலே நுழைவு விடாமல் அவனை தடுக்கப்பட்டு விடும். எதற்கு என்று சொன்னால் அவனால் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும். ரத்தம் சிந்தப்படுவது என்பது அவ்வளவு பெரிய குற்றம். அதனால் எவ்வளவு அமல் செய்து அவன் சொர்க்கத்திலே வாசலிலே சென்றிருந்தாலும் கூட இந்த செயல் அவனை சொர்க்கத்திலே நுழை விடாமல் தடுத்து விடும். எனவே அப்படிப்பட்ட செயலிலே நீங்கள் ஈடுபடக்கூடாது என்று உபதேசம் செய்கிறேன் என்று பரீராமையார் அவர்கள் அந்த அப்துல்லாவின் அப்துல் மலிக் பின் மர்வானுக்கு சொல்லி காட்டினார்கள். அவர் ஆட்சியாளராக ஆனார், உமையா கலீபாக்களில் ஒருவராக ஆனார், நீண்ட காலம் அவர் ஆட்சி செய்தார் என்று நாம் வரலாறுகளை பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி நிகழ்கிறது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை அவர்களின் மூலமாக நடத்தி காட்டுகிறார், நல்லவர்களின் மூலமாக. அதனால சில பேர் சொன்னா நடக்கும், செல்லலாறு சொல்லி காட்டுகிறார்கள், பார்ப்பதற்கு பங்கரையாக இருப்பார்கள். நம்ம பார்த்த அவனை பைத்தியக்காரன் நினைப்போம், அந்த அளவுக்கு அவருடைய தோற்றம் இருக்கும். நாளைக்கு மழை பெய்யும் என்று அந்த மனிதர் சொன்னால் நாளைக்கு மழை பெய்யும். நீங்க நினைக்கலன்னா அவர் என்ன அல்லாவா அப்படி சொல்லிட்டு போயிட்டாருன்னு. அவர் சொன்னது நாளைக்கு மழை பெய்யும் என்று சொல்லுகிற போது அந்த அந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹு தஆலா தன்னுடைய நிலைகளை இங்கு நிகழ்த்தி காட்டுவான். அந்த அளவுக்கு அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே நெருக்கம் இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது, நமக்கு வழங்காது. இப்படி ஏராளமான இறைநேச செல்வர்கள் இந்த உலகிலே வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவேதான் இங்கே நாம் சொல்வது போல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சிறப்பை ஒரு மனிதருக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலாவோடு அவர் நெருக்கமாக இருக்கிறார் அதை வைத்துத்தான். எனவேதான் செல்லாறு சொல்லி காட்டுவார்கள், எந்த மனிதரும் மண் அல்லாஹ் சொல்லுவதாக மண் ஆதனி வலியன் பகர் ஆதன் தூபில் ஹரு. மனிதர்கள் அல்லாஹு தஆலாவுடைய நேசர்களது யாரையாரும் நோவினைப்படுத்தினார். அல்லா சில பேர் மூத்தாயிட்டாங்க, மூத்தானவங்களை பத்தி நாம் அறவே பேசக்கூடாது. சாதாரண மனிதரை பத்தி கூட பேசுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் தேவையே இல்லை. செல்லாறு சொல்லுறார், மரணித்தவர்களை பத்தி பேசாதீர்கள், அவங்களுடைய அமல் நாம சுருட்டப்பட்டு விட்டது, உங்களது இன்னும் திறந்துதான் இருக்கிறது. அவங்க பேசுறதுனால உங்களுக்கு தான் பாவம் எழுதப்படுமே தவிர அவர்களுக்கு ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிற போது வழிமார்கள் விஷயத்திலே எவ்வளவு அடக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும்? இறைநேசருடைய விஷயத்திலே செல்லலாரன் சொல்லி காட்டுகிறார், அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள், யாருனுடைய நேசரை நோவினைப்படுத்துகிறாரோ அவர் என்னிடத்திலே போர் பிரகடனம் செய்து விட்டார். எப்படி அவங்க வாழ்க்கை விளங்கும்? வலிமார்களை நோவினைப்படுத்தக்கூடியவர்கள் அசிங்க அசிங்கமாக கேவலமாக தடிப்பமான வார்த்தைகளால் பேசக்கூடியவருடைய வாழ்க்கை எப்படி விளங்கும்? அல்லாஹ் சொல்கிறான், அவர்களோடு அவர்கள் என்னிடத்திலே போர் பிரகடனம் செய்து வைத்து விட்டார்கள். அந்த அளவுக்கு குற்றத்திற்குரிய செயல் அது. இவை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள், நமக்கு தேவையே கிடையாது. முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களில் ஏதாவது ஒரு நன்மையான செயல் அவரிடத்தில் இருந்திருக்கும். அதான் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டவர்கள், வரலாறுகளிலே தெளிவாக அவர்களுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நபர்களை பற்றி முடிந்தால் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவருடைய சேவைகளை மக்களுக்கு மத்தியிலே சொல்ல வேண்டும், அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறையை மக்களுக்கு சொல்லி மக்களிடத்திலே அந்த இறை உணர்வை உண்டாக்குவதற்கான வழிகளை ஆராய வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு மற்றவர்களை விமர்சனம் செய்வதற்கு நமக்கு அதிகாரமும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. நம்முடைய நிலை என்ன நிலையில இருக்கிறது என்பதை பற்றி தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, அப்படிப்பட்ட உயர்வானவர்களை கண்ணியப்படுத்தி அவர்கள் மூலம் ஏற்பட்டிருக்கிற கராமத்துகள் உண்மையானவைதான், உறுதியானவைதான் என்பதை நம்பி அந்த அடிப்படையில நம்முடைய வாழ்வு அமைவதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. யாரெல்லாம் இப்படி தவறான சிந்தனையில் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நேர் வழியை காட்டி உண்மை முஸ்லிம்களாக இந்த உலகிலே வாழ்வதற்கு அல்லாஹ் அவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக என்று கேட்டு உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா. அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்